ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம், பத்தாம் சூத்திரம். வழங்குபவர் சிவ கிருஷ்ணவேணி ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அது ஏன் கலக்காம இருக்குது அப்படின்னா, அறியாமையாகிய கடினத்தன்மை நம்மிடையே இருக்கிறது. யான் எனது என்னும் பத்தாகிய கடினத்தன்மை நம்மிடையே. அந்த கடினத்தன்மை நீங்கினால் உப்பு நீரு கலந்தது போல இது திருவருளில் கலந்துவிடும். கலந்த உயிரிடையே என்ன இருக்கும்னா, இங்க தண்ணீர் விளங்கி தோல்வது போல திருவருள் விளங்கி தோன்றும். அப்ப என்ன இருக்கு? ஏகநாதல், அது வேற ஒண்ணு இல்லை, திருவருள் தான் இங்க வருது. ஏன்னா இது யான் எனது என்ற செயல் அற்று அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய். ஆணையின் நீக்கம் என்று நிற்கும் போதுன்னா அது குண தாதாண்மிய சம்பந்தம். இது அது குணம் குணி. சூரியனும் அதன் கதிர் கண்ணும் போல இறைவனும் சக்தியும், அது அப்படி இல்லை, இது அப்படி இல்லை, அது தாதாண்மிய சம்பந்தம், இது அத்வைத சம்பந்தம். அத்வைத சம்பந்தம் என்பது என்ன அப்படின்னா, சிற்றறிவு பேரறிவில் கலந்து இரண்டு அச்சு சிற்றல், அதுதான் அது. ஒன்றே ஒன்று மட்டும் விளங்கி தோன்றுவதாக சிற்றல். நம்ம காலையில பார்த்தோம் இல்லைங்களா, கண்ணு ஒளி குறுக்கு பார்க்கணும். அப்ப நம்ம கண்ணு பார்க்கணும், அதுவும் ஒளியோட துணையினால்தான் பார்க்குது. அப்படி இருந்தாலும் என்ன பண்றோம், நானே பார்த்தேன், கண்ணால பார்த்தேன், வெளிச்சத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இன்னொன்று நம்ம சொல்லுவோம், நானே செஞ்சேன், நானும் திருவருளும் கூடி செய்தோம். திருவருள் கூடி சொல்றாங்க, முதல்ல இருந்த நிலையில என்ன சொல்லுவோம், நானே தான் செஞ்சேன். திருவருள் செலுத்த திருவருளும் நானும் செஞ்சோம், அப்போ நானும் இருக்கும். அது திருவருள் மனசுக்குள்ள சொல்லுவோம், சில டைம் வெளியில சொல்லுவோம். அந்த மாதிரி திருவருளும் நானும் சேர்ந்து செய்தோம். இன்னொன்று வந்து அப்படி இல்லை, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு நின்று நினைந்து நிற்கும். இது நம்மளுடைய இயல்பு இல்லைங்களா. இந்த மூணாவது நிலைமை நமக்கு இன்னும் வரல, அது வரக்கூடியதற்காக இப்பொழுது சாதகம் செய்வோம். இது பயன், அதாவது பயனில வந்து நம்ம பேசிட்டு அத்வைதமாக நிற்க ஏகனாக நிற்கும் என்பது பயனிலையில் முதலாவதாக பாசனிக்கம் எல்லாமே பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ சிவமும் உயிரும் இரண்டற்று ஒன்றாய் சிற்றல், அதான் இது வந்து நீவேதிருக்க நான் வேறு நாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடாதரத்தின் பராமரத்தை நீக்கா அணை சொல் அருள்வாயே. நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூட. நீடா தடாகரத்தின் மேலே ஆறு ஆதாரங்களுக்கு மேலே ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்கிறேன் குருதிவரன், விமலக்கு இடம் மதின் குருதிவரன். இந்த ஆறு ஆதாரங்களையும் கடந்து நிராதாரத்தின் மூலமாக துவாதசுவாங்க பெருவழி அங்கே. அப்போ கலப்பினால் ஒன்றாய் நிற்றல், அது அந்த நிலையை அடைவதற்கு எனக்கு அணை சொல் அருள்வாயே, தத்வ மதி வாக்கிய பொருளை அருள்வாயாக என்று அருணகிராதர் வேண்டுகிறார். நாவேறு பாமணத்த என்ற பாடலிலே வேண்டுகிறார். இன்னொரு பாடல், நான் என்பதற்கு உயிரோடும் என்பதற்கு வெள்ளி நாதமும் பரபீரம் ஒளி நீரே, ஞானம் சூரப்ப மகிழானந்த சித்தியோட நாளும் கழிக்கப்பதும் அருள்வாயே. நான் என்பதற்கு உயிரோடும் என்பதற்கு வெளி நாதம் பரபிரம்ம ஒளி மீதே ஞானமூட்டுறப்ப மகிழானந்த சித்தியுடன் நாளும் கழிக்கப்படும். அருள்வாயே என் நாளும் கழிக்கப்படும். அருள்வாயே. இதுவும் திருப்புகள் தேனந்து முக்கரிகள் என்று தொடங்கும் திருப்புகள். அல நான் என்பது அற்று, உயிரோடு ஊன் என்பது அற்று, நாதன் பரபிரம ஒளி மீது ஞானம் சுரப்ப மகிழா இந்நாளும் மகிழவரம் அருள்வாயே. இந்த நான் எனது என்ற அற்று. அப்ப என்ன ஆகுது, அகண்டாகார வழிபாடு நம்ம சொன்னது இல்லைங்களா, அதனுடைய தொடக்கமாக பாசத்தை நீக்கினால் அகண்டாகார வழிபாடை நாம் அடையலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா இது முடிஞ்சுதான் அதுங்கிறது கிடையவே கிடையாது. நீங்க நீங்க அந்த மாதிரி பொதிக்கிட்டே இருக்கும். அதுதான், அதனால அது தானாகி அவனே தானாகி அந்நறிஞ்சு ஒரு முயற்சி எடுத்தா போதும், அவன் பல இதான் இறங்கி வரும். ஆனாலும் தந்தது உன் தந்தை கொண்டது என் தந்தை என்று நமக்கு காட்டுகிறார்கள். இன்னொரு திருப்புகள கூட அழகா சொல்லுவாங்க,
இருவினை மூமலம் மர இரவியோடு பிறவியர ஏகபோகமா நீயும் நானுமா இருகுவதை பரம சுகம் அதனை அருள் ஏக நாயக லோக நாயக இமயவர் பெருமாளே. இருவினை மூமலம் மர இரவியோடு பிறவியர ஏகபோகமாம் நீயும் நானுமாம் இருகும்பது பரம சுகம் அதனை அருள் ஏக நாயக லோக நாயக இமயவர் பெருமாளே.
அருகு நுனி என்ற பாடலே அது நம்ம கதையெல்லாம் சொல்வாங்க, எப்படி பறந்து எப்படி வளருது என்னென்ன பண்றோம்னு அத்தனையும் சொல்லு. ஆனா அதெல்லாம் இல்ல, இதுதான் இருவினை மும்மலமும் அற இரவியோடு பிறவி அற அதெல்லாம் அப்படினா அப்புறம் எப்படி நிக்கணும் பெறுதல் இது விடுதல் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் நீயும் நானுமா இருக்கும் ஏகாந்த சேவன் நமக்கு அது வாய்ப்பு இருந்தா அது சதாகால பூஜையாக இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் இருக்கும். ஏகபோகமா நீயும் நானுமா இருக்கும் வகை பரமசுகம் அதையே அழுந்தி நிற்க வேண்டும் என்று காட்டினார். அப்போ அந்த ஏகனாகி நிற்றல் என்பது என்ன, திரிபுடி ஞானம் அற்று நிற்றல். திரிபுடி ஞானம் என்பது என்ன, காண்பா காட்சி காணப்படும் பொருள் என்ற மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். நம்ம பூஜை எல்லாம் பண்றோம், பண்ணும்போது இங்க முன்னாங்கலிங்கம் வச்சு வழிபாடு பண்றோம். வழிபாடு பண்ணும்போது வைத பாவனை தான் இருக்கு. நாம் வழிபாடு செய்கிறோம், வழிபடுகின்ற இறைவன் இருக்கிறான், அவன் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார். அதுதான் துவைத வழிபாடு தான். அது இல்லாமல் நேர்கோடு நீ வேறெனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு. அப்ப அத நேர்கோடு எப்ப வரும், அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிகின்ற மேய்ச்சுடர் ஆகாயம் எல்லாம் தானே அவன். அப்போ அவன் எல்லாம் அறிந்தவன் நமக்குள்ளிருந்து அறிகின்றான். அறிவான் தானே அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே இல்லைங்களா. நமக்கு உன்னால் இருந்து அறிவித்துக் கொண்டும் இருக்கின்றான்.
நம்மளை சிரித்துக் கொண்டு நமக்காக கண்டுகொண்டும் அங்கிருந்து அவன் காணலன்னா நான் காணவே முடியும். அது வந்து 14 காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் வரும். அந்த காணும் உபகாரத்தை நாம் உணர்தல் தாங்க வேதனாகி இருக்கிறோம். அது அதுக்காக அது அடுத்த இதோட தொடர்ச்சியாக 14 சூத்திரத்துல வச்சிருக்காங்க. நம்முள்ளே இருந்து நம்மை செலுத்திக் கொண்டிருக்கின்றார் இறைவன். நம்மை செலுத்தினால் நம்மளால பூஜை கொடுப்ப. ஆனா இது வந்து யோசிக்க வேண்டியது. ஆனா அது உண்மைன்னு உணர வேண்டியது. பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்மளே எல்லாம் பண்ணதா இருந்தா இது என்னென்னமோ பிளான் பண்ணுவோம். பூஜை முடிச்சுட்டு அதை பண்ணிட்டு இது பண்ணிட்டு எல்லாம் போகணும். ஆனா பாதி கூட நடந்திருக்காது. எல்லாத்தையும் விட கஷ்டம் பூஜையில மட்டும்தான் நம்ம அதை வந்து பெண்டிங் வைப்போம். வேற எல்லாமோ வேலையை முடிச்சுட்டு வந்துடும். ஆனா பூஜையில வந்து அப்போ அவன் அருளை வணங்குவதற்கு அவன் தாளை வணங்குவதற்கு அவன் அருள் வேண்டும். அதுலதான் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டம் பொழுதும் அருள் தருவாயினி தெரியும். வேண்டுவார் வேண்டுவதே இவான் கண்டாள். வேண்டத்தக்கது அறிவாயினி என்ன என்னங்க தக்கது என்ன? எனக்கு என்ன வேண்டும் என்பதை அறிபவன் நீ. என்னை விட உனக்குதான் தெரியும். அதுதான் புரியுதுங்களா சொல்றது? பொதுவா பார்த்தா எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தான் தெரியுங்கிறது தான் இயல்பு. அப்ப அதுல என்ன கலந்திருக்குன்னா நான் என்ற தன்முனைப்பு கலந்து. ஏன்னா எனக்கு வேணுங்கிறது என்னாலதான் தெரியும். எனக்கு வேண்டியது இறைவனுக்கு தெரியும். என்னை விட இறைவனுக்கு தெரியும்னா அங்க என்ன இருக்கு? நம்ம நான் அது உண்மையா இப்படி இருக்குமா? அவன் நம்ம கூடவே இருக்கான் இல்லையா? உன்னிடம் உள்ளது ஐயம் இலது மண்ணு பவன் தீர்க்கும் மருந்து ஓவாகே உள்ளது. நமக்கு என்ன வேண்டும் என்ன தெரியும் அப்படிங்கறது இந்த நகாரத்தில் இந்த பிராரத்தத்தை புசிக்கத்தக்க என்னென்ன செய்யணுமோ எது எது வேண்டுமோ அது நமக்கு தெரியும். அதுதான் வேண்டுமோ அந்த வேண்டதை அத்தனையும் முழுவதையும் தருவார். ஆனால் இதுக்கு மேல நம்ம வந்து ஒரு போக வேண்டிய தூரம் எல்லை வேற இருக்கு. அப்ப அங்க போறதுக்கு எது வேணும்? என்ன நிலையில் நாம் இருக்கோம் யாருக்கு தெரியும்? அந்த பொருளும் இப்ப வேண்ட தக்கது எனக்கு என்ன வேண்டும் நான் என்ன வேண்டுவேன் என்பதே அவளுக்கு தான் தெரியும். நான் வேண்டதெல்லாம் வேண்ட பொழுதும் இந்த பொருளை உணர்ந்து இருக்கிறதாங்கஜமாவே உணர்ந்து இருக்கிறோம். ஏகனா அப்பதான் அவன் கூட இருக்கான் எனக்கு தெரியும் நீ பார்த்துக்குவ அப்படின்னு சொல்லி நம் செயலற்று நிற்க முடியும். அப்படி நம் செயலற்று நின்றால்தான் நாம் தன் செயலாக எல்லாம் முடியும். ஆனா இது எல்லாம் சொல்வதற்கு எழுது. சொல்லியவன் செயல் என்பது அறிந்து. ஆனா அந்த அறிவு என்பது அதையும் நாம் வந்து முடியும் என்று அக வழிபாடினாலும் அகண்டாகார வழிபாடினாலும் இந்த பயனை நாம் அடையலாம் என்பதுதான் நமக்கு இந்த சூத்திரம் காட்டுகிறது. அப்போ இந்த முதல் அதிகரணம் ஏகனாகி நிற்பன்னு ஒரே ஒரு வேண்பாளதான் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அடுத்தது இரண்டாவது அதிகரணம். இரண்டாவது அணிகரணம் என்பது இறைபணி நிற்க. இறைபணி நிற்க என்பது அனைத்தையும் திருவருள் செயலாக உணர்தல். எல்லாத்தையும் திருவருள் செயலாக தான் நாம் உணரணும். அதற்கு ஒரு முதல் வெண்பா நாம் அல்ல இந்திரியம் நம் வழியின் அல்ல வழி நாம் அல்ல நாம் அறநிலைமை. நாம் எண்ணி எத்தனைவினை நின்று இறைவனையாக்கு இல்லை வினை முச்சை வினையும் தருமான் முன். நாம் அல்ல இந்திரியம், சரி ஒளியா, நாம் இந்த ஞானேந்திரியங்கள் இன்றி அல்ல, அவை ஜடம். நம் வழியின் நல்ல இந்திரியம் இதுவே கொஞ்சம் உண்மையானதுதான் இல்லைங்களா? நம்ம நினைச்ச மாதிரி எல்லா செயல் செய்ய முடியதில்ல அப்படின்னா என்ன? நம்ம படிக்கிறோம் நினைப்போம், ஆனா தூக்கம் வந்துடும். எங்கேயாவது கேட்கணும் நினைப்போம், மனசு இங்க இருக்காது, அப்போ எங்கேயோ அதெல்லாம் போயிடும். அப்போ நாம் நினைத்ததை செய்ய முடியவில்லை என்றால் நம் வழியின் வழி தள்ள இந்திரியம், அந்த செய்கின்ற வழியும் நாம் அல்ல. இப்படி இந்த மூன்றும் இல்லை, நாம் என்னன்னா எல்லாம் அறன் உடைமை, அப்படி காண வேண்டுமாம் என்று எண்ணேன். குட்டுவதும் குட்டி பிடிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் மாற்றி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறுக்குவதும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்று இரு. இது சிவகோபசாரத்தில் தருமபுரம் சாமியான பாடினா அப்படி இருக்கும், அந்த கம்பீரமான மண்டையில் அடிக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி இந்திரியங்களே கூட்டி காலையில் நம்ம அவஸ்தைகள் பார்த்தோம் இல்லைங்களா, கீழால அவஸ்தை, அதுல என்னென்ன கருவிகள் கூடுவது கருவிகள் நீங்குகிறது, அந்த கூட்டுவதும் பிரிப்பதும் அவன்தான். அதுதான் வந்து இந்திரியங்கள் நாம் அல்ல, இந்திரியங்கள் நம் வலித்தன அல்ல, அவையெல்லாம் வந்து அரண் உடைமை. சரி, இதை எதற்காக கூட்டுகிறான், எப்படி கூட்டுகிறான்? அவன் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி கூட்டுறான். அப்போ அவன் வந்து யாரோவா, அவனுக்கு வந்து பாரபட்சமா, நம் வினைக்கு தகிட்டான், அவரவர்கள் செய்த வினையை அவரவர்கள் அனுபவித்ததுக்காக. வினை என்றால் என்ன? வினை என்றால் நாம் செய்கின்ற செயல்கள். நாம் ஏன் செயல்களை செய்கின்றோம்? இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, ஏன் இதை செஞ்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் செஞ்சேன், நான் செய்யவே மாட்டேன், ஏன் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்காது. மற்றவங்களுக்கு தேவையுன்னு சொன்னால் இது எனக்கு பிடிக்காது அதனால நான் செய்ய மாட்டேன். தேவை அல்லாத செயலையும் பிடிச்சிருக்குற காரணத்துக்காக செய்யறது, பொழுதுபோக்கிறதுக்காக செய்யும். அப்போ நாம் வினைகளை செய்கின்றோம், அது வந்து பிடித்திருக்கு பிடிக்கல, அதாவது விருப்பு வெறுப்பு, விருப்பு வெறுப்பின் காரணமாக நாம் செயல்களை செய்கின்றோம். அந்த செயல்கள் நன்மை தீமையாக வருகின்றன இல்லைங்களா? நாம் நினைத்ததனால் அது நன்மை தீமை அல்ல, அது அந்த வினைகள் எவ்வாறு பயன்படுகிறதோ அதன் பொறுத்து அது நன்மை தீமை. சொல்லுவோம், நான் வந்து ஆகும் நினைக்கவே இல்லை, இது உனக்கு கஷ்டப்படுத்திருச்சேன் அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம்? நம்ம நல்லது நினைக்கணும் செஞ்சோம், ஆனால் அவங்க அதை வருத்தப்படுத்தியிருக்கு. அப்ப அது எப்படி நல்வினையாகும்? அந்த உயிருக்கு அது தீமையை பயந்ததுனா, நாம் நினைத்ததனால் அல்ல. அதே போல சில நேரத்தில் வந்து என்ன ஆகும், நான் என்னமோ செஞ்சேன், இவ்வளவு பயனாகும் தெரியாது, பரவாயில்ல பரவாயில்ல, அதுவும் நன்மைக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப அதோட பயிரும் நமக்கு தெரியாது. அப்போ நாம் நினைத்ததுனால அது நல்வினை தீவினை அல்ல, அது அந்த உயிருக்கு நன்மையோ தீமையோ பயப்பதனால் அது நல்வினை தீவினை. அப்ப அந்த நல்வினை பயன் புண்ணியம், தீவினை பயன் பாவம். அப்ப புண்ணியம் இன்பமாக வருகிறது, பாவம் துன்பமாக வருகிறது. அப்போ நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு நாம் தான், நாம் விருப்பு வெறுப்பின் காரணமாக செயல்களை செய்கிறோம், அவை நன்மை தீமையாக முடிவடைகின்றன, அவை புண்ணிய பாவமாக மாறி நமக்கு இன்ப துன்பமாக வருகிறது. அப்படி வரும் பொழுதும் அது சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் என்ற மூன்று நிலைகளில் நமக்கு வருகிறது. ஏன் அப்படி மூணு நிலைகளை ஒன்று எல்லா வினையும் அவன் இறைவன் நினைச்சிருந்தா? இப்போ நாம் எப்பவுமே நமக்கு இந்த மட்டும் இந்த பிரிவு மட்டும் நினைச்சிருக்கோம், ஆமா, காலையிலே சொன்ன நம்மளுடைய நேர்கோடு பயணம் இங்கே இருந்து இருக்கு, இங்க போறோம். இங்க அறியாமையே வழி வருது, புல்லாகி பூடாகி அப்படியே ஓரறிவு இறைவு அப்படின்னு நம்ம பண்ணுவோம். அங்கேயே விடை செஞ்சு போனீங்களா? அங்க அறியாமையினாலதான் விடை செய்யும். அந்த பையனை அங்கேயே கொடுத்தா அதுக்கு ஒண்ணுமே, அப்பவும் அந்த பையன் எதுக்காக என்ன செஞ்சோங்கிறது புரியாது. இப்போ அது எந்த அளவுக்கு கொடுத்தால் புரிஞ்சு கொள்ளணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கொடுக்கலாம், மீதிய வந்து அப்படியே சேமிச்சு. அதனாலதான் சஞ்சீதமே உருவாகும். அது இறைவனுடைய, அதனாலதான் வேண்டத்தக்கது அறிவு. நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தா நாம் உய்வோம். இப்ப அது புரியுதுங்களா? அப்ப ஏன் சஞ்சீதம் நமக்கு வந்து சேர்கிறது? இப்ப இந்த பல பிரிவுகளில் நாம் செய்த வினைகளில் ஒரு பகுதி அந்தந்த பிறவிக்கு வருகிறது பிராரப்தமாக, மீதி அனுபவிக்க வேண்டிய வினை தொகுதி அது சஞ்சிதமாக இருக்கிறது. இதுக்கு களஞ்சியத்தை தான் நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா, நெற்களஞ்சியம். அந்த நெல் எப்ப பார்த்தாலும் இருந்துட்டே இருக்கும். ஒரு கீழிருந்து கொஞ்சத்தை எடுத்து விதைப்பாங்க, விதைச்சிட்டு அதுல அந்த இருக்கு விக்கிறத வித்துட்டு அவர்கள் பயன்பாட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதை வித்துக்காங்க, மேல கொண்டு போய் களஞ்சியத்துல போட்டுருவோம். ஆனா அந்த அந்த களஞ்சியத்துல எத்தனை 2 வருஷம் 3 வருஷம் எத்தனை கொள்ளுமோ அந்த அளவுக்கு இருக்கும், சேமித்து இருக்கும். அந்த கொட்டும் போதே அது என்ன ஆகும்னா மேலால் நிக்காது, கொஞ்சம் கீழே வரைக்கும் போகும், கலந்துக்கும். அப்ப இங்க கீழே இருந்து எடுக்கும் போதும் கீழே இருக்கிறதா வரும்னு சொல்லாது, அதுக்கு மேல மேல இருக்கிறதெல்லாம் போதும். இப்ப களஞ்சியத்துல பார்த்தா இது ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு சொல்ல முடியாது. அப்போ உள்ள அது வந்து மேல கொட்டும் போதே கலந்து பிடிக்கிறது, எடுக்கும் போதும் அது அசைவுல கலந்து பிடிக்கிறது. இதுதான் இது எவ்வளவு அழகான உதாரணமா நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த களஞ்சியத்தில் இருக்கும் நெல் போல நாம் செய்த வினைகளின் தொகுதி அது அனுபவிக்க வேண்டியது. அது எதுக்காக எடுத்து வச்சிருக்கா? விதைக்கிறதுக்காக, அதாவது இனிமேல் அனுபவிக்கிறதுக்காக. ஏன்னா அப்ப கொடுத்தா நாம வந்து புரிஞ்சு பண்ண மாட்டோம். அது இறைவன் நமக்கு செய்யும் கருணைங்க. அவனே அதுக்கப்புறம் குருவா வந்து சஞ்சீதத்தை நீக்கிடுறான். இப்ப குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், அது பாட்டு இவ்வளோ விளையாடி கொடுக்கணும், இப்ப அதுக்கு வேண்டாம். அவனுக்கு விவரம் வந்ததுக்கு அப்புறம் அவனை புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தவறுகள் செய்தாலும் நாம் அவனை தண்டிப்பது இல்லை. அவனுக்கு அது தன்மையா தெரியவே என்ன தெரியாது சில. ஆனா கொஞ்சம் விவரமா வரும்போது என்ன பண்றோம், இது நீ இப்படி செய்யக்கூடாதப்பா, இது செஞ்சா இது வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்து நாம் வந்து காட்டிக்கிறோம். அது போல நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கும்போது சஞ்சீதமா வச்சுட்டு கொஞ்சம் விவரம் வரும்போது வரும்போது அதிலிருந்து செலக்ட் பண்ணி பிராரத்தமா நமக்கு கொண்டு வரும். அப்ப குதிரைக்குள்ள எப்படி இருந்துட்டு இருக்கோ அதுபோக பல பிறவிகள் செய்த வினை நாம் எடுத்து சுமந்து கொண்டு இருக்கின்றோம், சஞ்சிதமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஒரு பகுதி நமக்கு பிராரத்த வினையாக வருகிறது. அந்த வினையை அனுபவிக்கும் பொழுதே நாம் மறுபடியும் செயல்கள் செய்கிறோம். நம்ம இந்த பிறவிக்கு இவங்களுக்கு இன்னார்தான் மகன் நீதித்தத்துவத்தை கூட்டி நாம் பெண்ணாக பிறக்கணும் ஆணாக பிறக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி இது, அதை கூட்டவோ கழிக்கவோ மாற்றவோ எதுவுமே நமக்கு முடியாது இல்லைங்களா. அவரவர்கள் செய்த வினையே அவரவர்களே. அப்ப அந்த பிராரத்தம் என்ற ஒரு வட்டம் அவன் இறைவன் வந்து சஞ்சீதத்திலிருந்து எடுத்து பண்ணி அதை அனுபவிக்கும் போது நம்ம செயல்கள் செய்யறோம் இல்லைங்களா, அந்த செயல்களுக்கு தான் வந்து ஆகாமியம். இப்ப அந்த ஆகாமியத்திலிருந்து எல்லாமே அந்த சஞ்சீதத்துக்கு போதானா அதுவும் இருக்கு. சில சில வினைகள் கழிஞ்சும் அது எப்படி என்று அதெல்லாம் எப்படி இருப்பத அந்த வினையின் வன்மை மென்மைக்கு தகக்கணும். அந்த கணக்கு வழக்கெல்லாம் இறைவன் தான் சொல்கிறான். இப்போ அந்த என்ன வினை முதிர்வு அப்படின்னு, அந்த வினை முதிரும், முதிர்ந்தாதான் நமக்கு அனுபவத்திற்கு வருகிறது. அது என்ன என்றா நாம் செய்த வினையோடு காலத்தத்துவம் கூட்டப்படுகிறது. அந்த காலத்தத்துவம் கூட்டப்படுவதனால் அது முதிர்வு அடைந்து நமக்கு பயனாக வருகிறது. கீரை எல்லாம் நம்ம விதைச்சோம்னா என்ன ஆகுங்க, ஒரு 10 நாளைக்குள்ள எல்லாம் பயன்படுத்தும். நெல்லு 3 மாசம் அதுதான் அது மாதிரி இருக்கும். தென்னை 3 வருஷம் இந்த மாதிரி, சில பூக்கள் 1.5 வருஷம் மாதிரி. அப்புறம் சில இதெல்லாம் ஒரு 10 அதோட காலம் நினைச்சா விதைய நிறைய இத்தனை ஆண்டுக்கு பலன் குடிக்கிறது அப்படின்னா இருக்கலையா? அதுபோல நாம் செய்த வினைகளுக்கு தக அந்த வினை முயற்சியின் அளவுக்கு நாம் நின்று ஆகாமியமாக மாறுகிறது. வேலை செய்யறோம் வச்சுக்கோங்க, வேணுமோ கணபதி ஓமம் பண்ணும், அப்ப எல்லாம் மனசு நிம்மதியா இருக்கு. இந்த கணபதி ஓமத்துக்கு அடுத்த வருஷம் தான் பணம் கிடைக்கும், இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துல கிடைக்கணும் யாருக்கு முடியாது. அப்ப சில செய்கள் அப்பொழுதே பலனை கொடுத்து விடுகிறது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விடையும். எது முற்பகல்? 9 சூத்திரம் படிச்சது முற்பகல், இது பிற்பகல். நேற்றுக்கு இன்று, போன வாரத்துக்கு இந்த வாரம், போன மாதம், போன ஆண்டு, 10 முன்பு அப்படிலாம் போன போன பிரிவிக்கு இந்த பிரிவி பிற்பகல் இல்லைங்களா? அப்ப அதனாலதான் சஞ்சீத பல பிரிவிகள் முற்பகல் செய்யும் பிற்பகல், பிற்பகல் அப்படி நீண்டு கொண்டே போயிருது. அது என்ன காலத்தத்துவம், வினை முதிர்வு. அதனால நம்ம வந்து அந்த வினைகளை ஆகாமியமாக அனுபவித்து ஏற்றிக் கொண்டிருக்கின்றோம், பிராரத்தமாக அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். அப்ப எப்பவுமே நம்மளுக்கு சஞ்சீதம் இருந்துட்டே. அப்ப இந்த வினைகள் எப்படி நம்ம அனுபவம் ஆகுது அப்படின்னா, ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம் என்று நமக்கு வருகின்றது. எல்லா ஆதி பௌதிகான இப்ப பஞ்சபூதத்தினால வருகின்ற நன்மை தீமைகள். இந்த பஞ்சபூதமும் இந்த காம்பினேஷன்ல இருந்தாதான் நம்ம வாழ முடியும். மாற்றுலயும் எங்கேயோ போனா வந்து வாழ முடியாது. ஏன்னா இல்லையா, காற்று இல்ல, தண்ணி இல்ல, இருக்கா இல்லையா அப்படின்னு பாத்து. அப்போ இது நமக்கு நன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறது. நாம் வாழும் வண்ணம் எல்லா அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. இதுலயே சில மாறுபாடுகள் தான், நிலநடுக்கம், சுனாமி வருது, அப்புறம் என்னது எரிமலை, காற்று சுழற்சி, ஆகாயத்துல ஓசான் மாறுது அப்படின்னு எல்லா தீமைகளும் வருகிறது. அப்போ இந்த பஞ்சபூதங்களால் வருகின்ற நன்மை தீமைகள் ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், உயிர்களால் வருவது. உயிர்கள் என்றால் நம்மாலும் பிற உயிர்களாலும், இப்ப தேடு பாம்பு அதெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் அமீபா வைரஸ் எல்லாம் வருது இல்லையா, கொசு அந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு தீமையை செய்கிற பசு, தேனி, ஆடு அதெல்லாம் வந்து நமக்கு நன்மையை செய்கின்றன. உயிர்களாலும் நமக்கு நன்மை. நம்மால் வருவது என்னன்னா, நம்மளே ரொம்ப சந்தோஷமா நினைச்சுக்கிறது, மத்தவங்க சொல்லாட்டி இவங்க இப்படி நினைச்சு போவாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டது, அது ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்களா? நம்மால நாமளே இன்பமும் துன்பமும் அனுபவித்துக் கொண்டிருப்பதுதான் அதிகம். அதனாலதான் ஆதி ஆன்மீகம் என்பது நம்மாலும் பிற உயிர்களாலும் வருகின்ற இன்பம். அடுத்தது ஆதி தெய்வீகம் என்பது இறைவனால் நமக்கு வரும். அரிது அறிது மானிடராய் பிறத்தல் அறிது, உன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நினைக்கிறது. அப்போ அந்த கூண் குருடு செவிடு இல்லாமல் அது யாரு நல்லவன்? அந்த குறைபாடுகள் வருகிறது. அவர்கள் செய்த வினை இருந்தால் அந்த பயனை கொடுப்பது இறைதான். அப்போ இறப்பு, பிறப்பு, பிணி, முப்பு, திரை இவை எல்லாம் வருவது ஆதி தெய்வத்தினால். வினைனா இத்தனையே.